சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 24, 2024. தலைப்ப: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. யோவான்: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து உபாகமம். இஸ்ரவேலே, கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். மத்தேயு. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருக்கி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமுமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். யோவான். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்திறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். கொரிந்தியர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தெசலோனிக்கேயர். உங்கள் முழு ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை குற்றமில்லாமல் காக்கப்பட வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆன்மா என்பது ஆன்மா, கடவுள், படைப்பாற்றல், ஆளும், எல்லையற்ற கோட்பாட்டின் வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ளது. இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. அடையாளம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு, வாழும் கொள்கை, அன்பின் பல வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆவி ஒரு அற்ற தன்மையாக இருக்கும். ஸ்பிரிட்டிலிருந்து விவாகரத்து செய்யப்பட்ட மனிதன் தன் அமைப்பை இழப்பான். ஆனால் மனிதன் கடவுளுடன் இணைந்து வாழ்வதால் அத்தகைய பிரிவு இருக்க முடியாது. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும். மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை. அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால் பராமரிக்கப்படுகிறான். தெய்வீக கொள்கை. பூமி கடவுளின் கட்டளையின்படி மனிதனின் பயன்பாட்டிற்கான உணவை கொண்டு வருகிறது. இதை அறிந்த இயேசு ஒருமுறை கூறினார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர் தனது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருதாமல் அனைவருக்கும் தந்தை மற்றும் தாயாகிய கடவுளை அங்கீகரிக்கிறார். அல்லிகளுக்கு உணவளிப்பது போல மனிதனுக்கு உணவளித்து ஒட்டுத்த வேண்டும். ஆவியானவர் ஒவ்வொரு பொருளையும் முறையாக ஊட்டி ஊட்டுத்துகிறார். அது ஆன்மீக படைப்பின் வரிசையில் தோன்றும். இவ்வாறு கடவுளின் தந்தையையும் தாய்மையையும் மென்மையாக வெளிப்படுத்துகிறது. தெய்வீக மனம் மொட்டு மற்றும் மலரை உருவாக்குகிறது. அது அல்லியை உடுத்துவது போல் மனித உடலையும் கவனித்துக் கொள்ளும். ஆனால் தவறான மனித கருத்துகளின் சட்டங்களை திணிப்பதன் மூலம் கடவுளுடைய அரசாங்கத்தில் எந்த மனிதனும் தலையிட வேண்டாம். மனிதனின் உயர்ந்த இயல்பு கீழ்நிலையால் ஆளப்படுவதில்லை. அது இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. கிறிஸ்து உண்மை பொருள் இலட்சியத்துடன் மாற்றப்பட்டு மறைந்துவிடும் வரை மனிதர்களுக்கு தற்காலிக உணவையும் ஆடையையும் தருகிறது. மேலும் மனிதன் ஆடை அணிந்து ஆன்மீக ரீதியில் உணவளிக்கிறான். புனித பவுல் கூறுகிறார், பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் சொந்த இரட்சிப்பை செய்யுங்கள். இயேசு கூறினார், சிறிய மந்தையே பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதில் உங்கள் தந்தையின் மகிழ்ச்சி. விஞ்ஞானம் ஆவி ஆன்மா உடலில் இல்லை என்றும் கடவுள் மனிதனில் இல்லை என்றும் மனிதனால் பிரதிபலிப்பது என்றும் வெளிப்படுத்துகிறது. பெரியது சிறியதில் இருக்க முடியாது, பெரியவர் சிறியவர்களில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை தவறானது. இது ஆன்மாவின் அறிவியலில் ஒரு முக்கிய புள்ளியாகும், கொள்கை அதன் யோசனையில் இல்லை. ஸ்பிரிட் ஆன்மா மனிதனில் மட்டுப்படுத்தப்படவில்லை, பொருளில் இல்லை. மனிதனின் உடல் ஜடமானது என்று நீங்கள் கூறும்போது நான் பவுலுடன் கூறுகிறேன், உடலிலிருந்து விலகி இருக்கவும் இறைவனுடன் இருக்கவும் தயாராக இருங்கள். விஷயத்தில் உங்கள் பொருள் நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். மேலும் ஒரே மனதை கொண்டிருங்கள். கடவுள் கூட இந்த மனம் அதன் சொந்த உருவத்தை உருவாக்குகிறது. விஞ்ஞானம் வழங்கும் புரிதலின் மூலம் மனிதனின் அடையாளத்தை இழப்பது சாத்தியமற்றது. மற்றும் அத்தகைய சாத்தியக்கூறு பற்றிய கருத்து இணக்கத்தின் தோற்றத்தில் தனிப்பட்ட இசை தொனிகள் இழக்கப்படுகின்றன என்ற முடிவுக்கு வருவதை விட அபத்தமானது. பொருள் மற்றும் மருத்துவ அறிவியலின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஒருபோதும் மனிதர்களை முழுமையாகவும் இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்கவில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். எனவே ஆன்மீக இருப்பின் விதிகளை வெளிப்படுத்தும் உண்மையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம். ஆன்மீக சட்டத்தை ரத்து செய்ய கடவுள் ஒருபோதும் பொருள் சட்டத்தை விதிக்கவில்லை. அத்தகைய ஒரு பொருள் சட்டம் இருந்தால் அது ஆவியானவர், கடவுளின் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் மற்றும் படைப்பாளரின் ஞானத்தை தூண்டிவிடும். இயேசு அலைகளில் நடந்து மக்களுக்கு உணவளித்தார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பினார். பொருள் உணர்வு அல்லது சட்டத்தின் தவறான கூற்றுகளை முறியடித்து அறிவியலின் நிரூபணம் அவருடைய செயல்கள். ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதனின் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த மாஸ்டர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கால்கள், கால்களை ஊனமுற்றவர்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் மனித மனங்கள் மற்றும் உடல்களில் தெய்வீக மனதின் அறிவியல் நடவடிக்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இரட்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. அழகுக்கான செய்முறை குறைவான மாயை மற்றும் அதிக ஆன்மாவை கொண்டிருப்பது உடலில் வலி அல்லது இன்பம் பற்றிய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்குவது. ஆன்மீக நல்லிணக்கத்தின் மாறாத அமைதியான மற்றும் புகழ்பெற்ற சுதந்திரத்திற்கு காதல் ஒருபோதும் அன்பின் பார்வையை இழக்காது. அதன் ஒளிவட்டம் அதன் பொருளின் மீது தங்கியுள்ளது. ஒரு நண்பர் எப்பொழுதும் அழகாக இருப்பதை விட குறைவாகவே தோன்ற முடியும் என்று ஒருவர் ஆச்சரியப்படுகிறார். முதிர்ந்த வயது மற்றும் பெரிய பாடங்களை கொண்ட ஆண்களும் பெண்களும் இருளில் அல்லது இருளில் மூழ்குவதற்கு பதிலாக ஆரோக்கியமாகவும் அழியாமையாகவும் பழுக்க வேண்டும். அழியாத மனம் உடலுக்கு மேலான புத்துணர்ச்சி மற்றும் நேர்மையுடன் உணவளிக்கிறது, சிந்தனையின் அழகான உருவங்களை வழங்குகிறது மற்றும் ஒவ்வொரு நாளும் அருகிலுள்ள கல்லறைக்கு கொண்டு வரும் உணர்வின் துயரங்களை அழிக்கிறது. ஆன்மாவை கணிசமானதாகவும் உடலை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அங்கீகரிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை என்கிறீர்களா? ஏறக்குறைய 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆவியின் வல்லமையை காட்டி என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் என்று கூறிய இயேசுவை நினைவு கூறுங்கள். உண்மையாக வழிபடுபவர்கள் தந்தையை ஆவியோடும் உண்மையோடும் வணங்குவார்கள். இதோ இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம், இதோ இப்போது இரட்சிப்பின் நாள் என்று பவுல் கூறினார். விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும் ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் போலியானவை என்பதை அறிந்து கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர், மேலும் பொருள் உணர்வுக்கும் மனிதனுக்கும் இடமில்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.